உலகளாவிய ரீதியில் 15 வயதுடைய மாணவர்களின் கல்வி தொடர்பிலான கருத்து கணிப்புகளின்படி கணிதம், விஞ்ஞானம் மற்றும் வாசிப்பு பாடங்களில் ஆஸ்திரேலிய மாணவர்கள் பின்தங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. 72 நாடுகளைச் சேர்ந்த 500,000 மாணவர்கள் இக்கணக்கெடுப்பில் பங்கேற்றுள்ளனர். சிங்கப்பூர் மாணவர்கள் சகல பாடங்களிலும் முதலிடத்தில் உள்ளனர். ஆஸ்திரேலிய மாணவர்கள் 10வது இடத்தில் உள்ளனர். இது நியூசிலாந்து, கனடா, ஜப்பான் நாடுகளை விட பின்தங்கியுள்ள நிலையாகும். பிரித்தானியா, ஜெர்மனி ஆகியவற்றை விட சற்று முன்னிலையில் ஆஸ்திரேலியா உள்ளது. ஆஸ்திரேலிய கல்வி நிலைமை பின்னோக்கிச் செல்வதாக தி ஆஸ்திரேலியன் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது.
The message this year is very simply, science has advanced at lightning speed, and the education of science not so. There is a growing lag in terms of are we delivering to the students the right knowledge, the right skills, the right information, and also the right education in terms of what to do with their knowledge on science to face the brave new world.
இது தொடர்பில் பிரதமர் மல்கம் டேர்ன்புல் சற்று வித்தியாசமான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷோர்டன் தெரிவித்துள்ளார்.
I think that Mr. Turnbull should look at the policy Labor took to the last election of encouraging more young people to do science, technology, engineering and mathematics degrees at universities, and I think he should provide more scholarships to provide science and maths graduates in Australian universities to go back and do teaching. The answers are within the Australia's capacity to control, and it's backing our teachers, and it's backing our graduates, and it's backing our young people.
2009 ஆண்டின் பிப்ரவரி மாதம் 7 தேதி விக்டோரிய மாநிலத்தில் ஏற்பட்ட பிளாக் சாட்டர்டே காட்டுத்தீ அனர்த்தத்தில் கொல்லப்பட்டோருக்கும் பாதிக்கப்பட்டோருக்கும் இழப்பீடாக 700 மில்லியன் டாலர்கள் வழங்கப்பட வேண்டும் என ஆஸ்திரேலிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த காட்டுத்தீ சம்பவத்தில் 173 பேர் உயிரிழந்தும் பல்லாயிரக்கணக்கான உடைமைகள் மற்றும் வீடுகள் எரிந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். இந்தோனேசியாவின் ஆச்சே மாகாணத்தில் ஏற்பட்ட 6.4 மேக்னிடியூட் புவி அதிர்ச்சி காரணமாக 54 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. பல பள்ளிவாசல்கள், கட்டடங்கள், வீடுகள் என்பன தரைமட்டமாகியுள்ளன. இச்சம்பவம் பற்றி ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் ஜூலி பிஷப் இப்படி தெரிவித்தார்.
I have contacted our ambassador in Jakarta and I urge all Australians to abide by the directions of local authorities. If anyone has concerns about family or friends in Aceh, they should seek to contact them. Otherwise, contact the Australian government's 24-hour consular helpline on 1300 555 135.
ஆஸ்திரேலியாவின் பொருளாதார வளர்ச்சி வீதம் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் சுமார் 0.5% சுருங்கியுள்ளது. தற்போதைய வருடாந்த வளர்ச்சி வீதமானது 1.8%. 2011 ஆண்டுக்கு பின்னரான மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2008-2009 ஆண்டுகளில் ஏற்பட்ட உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பின்னரான மிக மோசமான பொருளாதார செயற்திறன் இதுவென புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி கருத்து தெரிவித்த கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன் வேலைகளை பாதுகாக்க அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கு ஆதரவு தேவைப்படுவதாக கூறினார்.
This is the ticket to the next 25 years of growth. But we cannot achieve that if we cannot get the partners in this parliament that will engage with us in the national interest, that won't be engaging in party political games, that won't be engaging in negative politics and wrecking and destroying. But we'll be engaging to lift the burden on business so they can invest and employ more people.
இன்று வெளியிடப்பட்ட காலாண்டு பொருளாதார வளர்ச்சி பற்றிய தரவுகளை நோக்கும்போது அரசு கூறி வந்ததை விட ஒரு மோசமான நிலைமை காணப்படுவதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது பற்றி லேபர் கட்சியின் கருவூலம் தொடர்பிலான பேச்சாளர் கிறிஸ் போவன் இப்படி கூறினார்.
This quarter's economic growth result is deeply disappointing for Australia. Now, it's true that quarterly figures do bounce around, and we would hope and trust that next quarter's figures are much stronger off this very, very low base. But the fact of the matter is that this is a very deeply concerning result, despite what the Treasurer said just a few moments ago. The fact of the matter is that this is just the fourth negative quarter in 101 quarters in Australia.
எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே ஆஸ்திரேலியாவில் வட்டி வீதத்தை உயர்த்தாமல் தொடர்ந்தும் 1.5% வைத்திருக்க ரிசர்வ் வங்கி நேற்று முடிவு செய்தது. இனி விளையாட்டுச் செய்தி. நேற்றிரவு கன்பராவில் உள்ள மெனுகா ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலான செப்பல் ஹேட்லி ட்ரோஃபிக்கான 2வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 116 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா 5 விக்கெட்டுகளை இழந்து 378 ஓட்டங்களை பெற்றது. டேவிட் வார்னர் 115 பந்துகளில் 119 ஓட்டங்கள் பெற்றார். நியூசிலாந்து அணி 48வது ஓவரில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 262 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்துள்ளது. அடுத்த ஆட்டம் வருகிற 9ஆம் தேதி மெல்பர்ன் MCG மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.